2007 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றலீழில் மனிதருக்கு சேவை செய்வதே மருத்துவ தொழில். டாக்டர் வி சாந்தா அவர்களுடன் அரவிந்த் அவர்களின் நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். புற்றுநோய்க்கு என தனியாக ஒரு சிகிச்சை மையம் 1954 சென்னையில் தொடங்கப்பட்டது. அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டாக வளர்ச்சி அடைந்த இந்த மையம் இதனால் வரை சுமார் 14 லட்சம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது. ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் இதன் செயல்பாடுகள் தொடர வேண்டும் என்றால் இதன் நிதி அடித்தளத்தை வலுப்படுத்தியாக வேண்டும். அதற்காக செப்டம்பர் 1-2 தேதிகளில் கலிபோர்னியாவில் தில்லானாவின் சுவாசமே என்ற மெல்லிசை நிகழ்ச்சி, நகைச்சுவை நடிகர் விவேக்குடன் சிற்றுண்டி உட்பட விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. முழு விவரங்களுக்கு www.cifwia.org. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அமெரிக்கா வருகிறார் பத்மபூஷன் டாக்டர் வி சாந்தா. இவர் சென்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் தலைவர். புற்றுநோயாளிகளின் மறுவாழ்வுக்காகவே 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆசியாவின் நோபல் பரிசு எனப்படும் மேக்சேசே விருது பெற்றவர். இவருடனும் ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 80 வயதிலும் சுறுசுறுப்பாக பணியாற்றும் டாக்டர் சாந்தா அவர்களை சந்தித்து உரையாடினோம். அவர் கூறியவற்றில் இருந்து புற்றுநோய் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நமது உடலில் உள்ள அணுக்களின் கட்டுப்படுத்த முடியாத விபரீதமான வளர்ச்சியே புற்றுநோய். பொதுவாக 40% அதிகமான புற்றுநோய்கள் புகையிலை பழக்கத்தினால் ஏற்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்று, கர்ப்பப்பை புற்று போன்றவை கிருமி தொற்றினாலும், உறுப்புகள் சுத்தமாக பராமரிக்கப்படாததினாலும் தொடர்ந்து வெள்ளைப்படுதல், இரத்தப்போக்கு முதலியன நிகழ்ந்தும் அது பற்றி அக்கறை கொள்ளாது சரியான மருத்துவ ஆலோசனைகளை பெறாமல் அலட்சியமாக செயல்படுவதனாலும் ஏற்படுகின்றது. சில சமயங்களில் மரபு ரீதியாகவும் பெண்கள் இவ்வகை நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். நெருங்கிய உறவினர்களில் தலைமுறைகளில் யாருக்கேனும் மார்பக புற்று இருப்பின் மற்ற பெண்களும் தமக்கு இந்நோய் பாதிப்பு இருக்கிறதா என்பதை சோதனை செய்து கொள்வது மிக அவசியம். புகையிலேயே சிகரெட், பீடி, சிட்டா, ஹூக்கா, மூக்குப்பிடி என எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகம். வாய்ப்புற்று, தொண்டைப்புற்று, தாடைப்புற்று போன்றவற்றால் புகையிலையை பயன்படுத்துபவர்கள் பாதிக்கப்படுவார்கள். மேலும் இரைப்பை புற்று, இரத்த புற்று, நுரையீரல் புற்று என பல வகைகள் உள்ளன. நோயின் பாதிப்புக்கு ஏற்றவாறு அறிகுறிகள் காணப்படும். புற்றுநோய் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். குழந்தைகள், நடுத்தர வயதினர், முதியோர், இளைஞர் என யாரும் இதற்கு விலக்கல்ல. ஆனாலும் பொதுவாக பெண்கள் மார்பக புற்று மற்றும் கர்ப்பப்பை புற்று போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்களை விட பெண்களை இந்நோய் அதிகம் தாக்குகிறது. புற்றுநோய் வந்தால் மரணம் நிச்சயம், அதற்கு மருந்தே இல்லை என்றெல்லாம் பொதுவாக கருத்து நிலவுகிறதே, அது சரியா? இல்லை. புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விட்டால், அதாவது புற்றுநோய் ஆரம்பிப்பதற்கு முந்தைய ப்ரீ கேன்சர் நிலையில் அதை கண்டறிந்து விட்டால், அது மேலும் பரவாதவாறு தடுத்து முழுமையாக குணப்படுத்த இயலும். புற்றுநோயை குணப்படுத்த முடியும் என்பது மட்டுமல்ல, அதை தடுக்கவும் முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முறையான கவனிப்பும் பராமரிப்பும் தொடர்ந்த சிகிச்சையுமே புற்றுநோயை குணப்படுத்த போதுமானதாகும். புற்றுநோயின் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைக்கு வந்தால் நோயின் தன்மைக்கேற்ற சிகிச்சை அளித்து குணப்படுத்தலாம். 88% முதல் 90% வரை நோய் குணமாகும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் மக்கள் இது பற்றிய அறியாமையில் மூழ்கியிருக்கின்றனர். நோய் முற்றிய இறுதி கட்டத்தில் தான் பலரும் சிகிச்சைக்கு வருகின்றனர். அதனாலேயேதான் இந்நோயை முற்றிலுமாக குணப்படுத்துதல் என்பது இயலாமல் உள்ளது. புற்றுநோய் என்பது தொற்று நோய் அல்ல என்பதையும், மரணம் பற்றிய பயம் தேவையில்லை என்பதையும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் அரசாங்கத்தாலும் பிற நிறுவனங்களாலும் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்ச்சிக்கு அளிக்கப்படுவதில்லை. இதற்கு என்ன காரணம்? மக்களிடையே விழிப்புணர்ச்சி அதிகரிக்க நீங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறீர்கள்? எப்படி மலேரியா, போலியோ போன்ற பல நோய்களுக்கு நாடு தழுவிய மருத்துவ முகாம்களையும் சிறப்பு சிகிச்சைகளையும் அளிக்க அரசாங்கம் முன்வருகிறதோ, அதுபோன்று புற்றுநோய் பற்றியும் சிறப்பு முகாம்கள் அமைத்து மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். டோட்டல் கமிட்மெண்ட் பை த கவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ரெஸ்பெக்ட். அரசு இதில் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும். நாட்டின் பிற பெரிய நிறுவனங்கள் அமைப்புகள் இந்த விஷயத்தில் முழுமையான ஈடுபாட்டுடன் உழைக்க வேண்டும். நாங்கள் விளம்பரங்கள் விழிப்புணர்ச்சி முகாம்கள் மூலம் புற்றுநோய் பற்றிய அறியாமையை அகற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கிராமங்களுக்கு செல்வது, அங்குள்ள மக்களை சந்தித்து உரையாடி புற்றுநோய் பற்றிய உண்மைகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பது என தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் மக்களிடையே போதுமான வரவேற்பு இல்லை. அதற்கு முக்கிய காரணம் கல்வி அறிவின்மைதான். கிராமப்புற பெண்கள் போதிய கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி புகட்டப்பட வேண்டும். இதற்கு பலரும் ஒன்று சேர்ந்து உழைக்க முன்வர வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவோர் இதற்கு தேவை. இந்தியாவில் எவ்வளவு பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? புற்றுநோய் வராமல் அல்லது அது பரவாமல் தடுக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு ஆண்டில் சுமார் 800,000 மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. 2007 2012 900,000 அதிகமாகிவிடும். மருத்துவ வசதிகள் இருந்தாலும் நோயாளிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் இது போதாது. கல்வி அறிவின்மை, அதிக மக்கள் தொகை போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் உள்ளன. எனவே அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த பணியில் ஊடகங்கள் உதவலாம். புற்றுநோயின் 7 அபாய குறிகளை மக்களிடையே விளம்பரம் செய்யலாம். இந்த குறிகள் இருந்தால் புற்று இருக்கிறது என்பது பொருளல்ல, புற்றுநோயாக இருக்கலாம் என்கிற ஐயப்பாட்டுக்காகவே சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டியதாகிறது. அச்சமோ தயக்கமோ இன்றி பரிசோதனை செய்து கொள்ள முன்வர வேண்டும். இதுவே வெளிநாடாக இருந்தால் மக்கள் தங்கள் உடல் நலனில் சிறு சந்தேகம் ஏற்பட்டால் கூட உடனடியாக மருத்துவர்களை அணுகி சோதனைகளை மேற்கொள்வர். இங்கு அப்படியல்ல. அச்சத்தால் பலர் சிகிச்சை செய்து கொள்ள முன்வருவதில்லை. வலி போன்ற தவறான கற்பனைகளால் முறையான மருத்துவ சிகிச்சையை நிராகரிக்கும் அவல நிலையும் உள்ளது. இந்த நிலைமை மாற மக்களிடையே போதிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அரசாங்கம் இந்நோய் ஒழிப்பில் தடைகளுக்கு அஞ்சாமல் தீவிரமாக ஈடுபட வேண்டும். புகையிலை மீது அரசாங்கம் தடை கொண்டு வந்த போது அதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. சிகரெட் அட்டையின் மீது மண்டை ஓடு சின்னம் பொறித்து எச்சரிக்கை தெரிவிக்கவும் எதிர்ப்பு. காரணம், அதன் பின்னணியில் இருக்கும் பெரிய நிறுவனங்கள் தான். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் எதிர்ப்புத்தான். வெளிநாடுகளில் பல வருடங்களாக போராடி ஆன்டி டொபாக்கோ செல் கொண்டு வந்துள்ளனர். அவர்களது கல்வி அறிவு அவர்களுக்கு உதவுகிறது. ஆனால் இங்கோ படிக்காதவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் கூட சிகரெட் புகைக்கின்றனர். ஏதோ ஒரு விதத்தில் புகையிலையை பயன்படுத்துகின்றனர். புகையிலை போன்ற தீய போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும். இதுவே நமக்கான முதல் வேலையாகும். கேன்சர் இன்ஸ்டிடியூட் பணிகள் பற்றி சொல்லுங்களேன். புற்றுநோயை குணப்படுத்த அறுவை சிகிச்சை முறை, கதிர்வீச்சு சிகிச்சை முறை, மருந்துகளை பயன்படுத்த கீமோதெரபி முறை என 3 வித சிகிச்சை முறைகள் உள்ளன. இதில் மிகவும் நவீனமானது கீமோதெரபி தான். இது 1976 பின் தான் பழக்கத்துக்கு வந்தது. தற்போது ஒருங்கிணைந்த அணுகுமுறை, அதாவது பல்வழி சிகிச்சை அணுகுமுறை தான் புற்றுநோய்க்கு தரப்படுகிறது. அதாவது சில நோய்களுக்கு முதலில் கதிர்வீச்சு சிகிச்சையும் அதன் பின் ரண சிகிச்சையும் தரப்படலாம். சிலவற்றிற்கு முதலில் ரண சிகிச்சை அதற்கு பின் கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டி வரலாம். இதற்கேற்ற நவீன வகை கருவிகள் அனைத்தும் எங்களிடம் உள்ளன. முன்பு புற்றுநோய்க்கான இச்சிகிச்சையை நாங்கள் இலவசமாகத்தான் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது முழுமையாக அவ்வாறு செய்ய இயலவில்லை. காரணம், தேவை பெருகிவிட்டதுதான். எங்களிடம் 428 படுக்கைகள் உள்ளன. ஆனால் நோயாளிகளின் எண்ணிக்கையோ மிக அதிகம். ஆனாலும் சுமார் 25% பேருக்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு, இலவசமாகத்தான் சிகிச்சை அளித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 40% முழு தொகையும் கட்டணமாக வசூலிக்காமல் அதில் குறிப்பிட்ட 10% மட்டும் செலுத்த வேண்டுகிறோம். அதாவது சுமார் 100,000 ரூபாய் செலவானால் அதில் 15,000 ரூபாய் மட்டும் கட்டினால் போதும் என்கிறோம். அனைவருக்கும் இலவச சிகிச்சை செய்வதற்கான நிதி ஆதாரங்கள் மிக குறைவு. எங்களை தவிர வேறு எந்த மருத்துவமனையும் முழுமையான இலவச சிகிச்சையை அளிப்பதில்லை என்பதால் மக்கள் பலரும் எங்களையே நாடி வருகின்றனர். நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கு உண்டு. சில சமயம் உதவி செய்யும் பணியாளர்களுக்கு சிறிய தொகை ஏதேனும் தர வேண்டி இருக்கலாம். மற்றபடி ஏழைகளுக்கு அனைத்துமே இலவசம்தான். புற்றுநோய் வந்தால் வாழ்நாள் முழுக்க சிகிச்சை பெற வேண்டுமா? சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வந்தால் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் புற்றுநோய் அப்படியல்ல. ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் உடனடியாக சிகிச்சை செய்து முழுமையாக திரும்ப வரவே வராது செய்து விடலாம். ஆனாலும் சில வகை புற்றுகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை பெற வேண்டியதும் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியதும் மிக அவசியம். இது எந்த வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பொறுத்ததே. புற்றுநோய் சிகிச்சை தவிர நீங்கள் வேறு என்னென்ன பணிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள்? புற்றுநோய் சிகிச்சை தவிர மருத்துவர்கள், தொழில் நுணுக்க பணியாளர்கள் என பலருக்கும் பயிற்சிகள் அளித்து வருகின்றோம். செவிலியர் பயிற்சியை விரைவில் உமையாளாட்சி கல்லூரியுடன் இணைந்து அளிக்க இருக்கிறோம். செவிலியர் தொழில் நுணுக்க பணியாளர்கள் என பலருக்கும் பாராமெடிக்கல் ட்ரைனிங் கொடுக்கிறோம். நோய் முற்றிய நிலையில் வருபவர்களை ஆற்றுப்படுத்துவது, அவர்கள் எஞ்சியுள்ள வாழ்நாளை மகிழ்ச்சியாக வலியின்றி கழிக்க உதவுவது, அதற்கான வழிகாட்டல் போன்றவற்றை செய்து வருகிறோம். ஜீவோதயா என்ற அமைப்பு மணலியில் உள்ளது. அவர்கள் நோய் முற்றிய நிலையில் உள்ள நோயாளிகளை பராமரித்து வருகிறார்கள். கீழ்ப்பாக்கத்திலும் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது. அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். தவிர எங்கள் மருத்துவ குழுவினர் வேன் மூலம் சென்று பலருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருகின்றனர். நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக சப்போர்ட் குரூப் ஒன்று இயங்கி வருகிறது. முன்தடுப்பு, அறிவு புகட்டல் போன்றவற்றையும் செய்து வருகிறோம். இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவோ உள்ளது என்பதுதான் உண்மை. இந்த மருத்துவமனையின் தோற்றம், வளர்ச்சி பற்றி சற்று விரிவாக கூற முடியுமா? இந்த மருத்துவமனையை ஆரம்பிக்க முழு காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். 1923 அவருடைய சகோதரி புற்றுநோயால் மரணமடைந்தார். அப்போது இந்தியா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த நேரம். அதனால் போதிய சிகிச்சை வசதிகள் புற்றுநோயாளிகளுக்கு கிடைக்கவில்லை. பின்னர் முத்துலட்சுமி ரெட்டி இங்கிலாந்து சென்ற போது அதே வகை நோயாளிகளுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுவதையும் அவர்கள் குணமானதையும் கண்டார். அதுவே அவருக்கு இந்தியாவிலும் ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை தந்தது. இந்தியா திரும்பியதும் தன் மகன் கிருஷ்ணமூர்த்தியை வெளிநாட்டுக்கு அனுப்பி புற்றுநோய் பற்றி மேற்படிப்பு படித்து வர செய்தார். அவர் இந்தியா திரும்பிய பின் பல்வேறு கடின முயற்சிகளால் நிதி திரட்டப்பட்டது. 1954 இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் சேர்ந்து நான் திரு கிருஷ்ணமூர்த்தியுடன் இணைந்து பணியாற்றினேன். ஆரம்பத்தில் 12 படுக்கைகள் மட்டுமே இருந்தன. படிப்படியாக உயர்ந்து இன்று 428 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக மாறியுள்ளது. 1980 முதன் முதலாக நாங்கள் சிறப்பு சிகிச்சைகளை ஆரம்பித்தோம். இதுவரை கிட்டத்தட்ட 150 பேருக்கு நாங்கள் பயிற்சி அளித்துள்ளோம். மேலும் 1984 புற்றுநோய் தொடர்பான சிறப்பு மருத்துவ படிப்பை தொடங்கி இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறோம். மருத்துவமனையாக ஆரம்பிக்கப்பட்ட இது ஆராய்ச்சி மையமாகவும் கல்வி கூடமாகவும் படிப்படியாக வளர்ந்திருக்கிறது. சர் சி வி ராமன், டாக்டர் சந்திரசேகர் போன்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் நீங்கள். எந்த அளவுக்கு அவர்களின் பாதிப்பு உங்கள் மீது இருந்தது? அவர்களது வாழ்க்கை முறை, சாதனைகள் போன்றவை எனக்கு பல விதங்களில் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது உண்மைதான். ஆனாலும் நான் அப்போது சிறு பெண்ணாக இருந்தேன். அவர்களது சாதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்திருக்கவில்லை. பிற்காலத்தில் வளர வளர அவர்கள் மீது மிகுந்த மதிப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் அவர்கள் பாதை வேறு, என் பாதை வேறு. நான் அவர்களைப் போல் ஒரு விஞ்ஞானியாக என்னை வளர்த்து கொள்ளவில்லை. எனக்கு பிடித்த மருத்துவ தொழிலேயே ஈடுபாடு காட்டினேன். உங்களுக்கு முன்மாதிரி அல்லது வழிகாட்டி என்று யாரை கருதுகிறீர்கள்? எனக்கு முன்மாதிரி என்று சொன்னால் அது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். மிகவும் தீரம் உள்ள லட்சிய பெண்மணி. புற்றுநோயை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதிலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதிலும் மிக உறுதியாக இருந்தவர். அவருடைய உயர்ந்த லட்சியமும் சேவை மனப்பான்மையும் தான் எங்களை போன்றவர்களுக்கு முன்மாதிரி. உங்கள் மையத்தின் செலவுகளை எப்படி சமாளிக்கிறீர்கள்? மருந்துகளின் விலை, உபகரணங்கள் மற்றும் நோயின் தன்மை ஆகியவற்றின் காரணமாக இது மிக அதிகம் செலவாகும் சிகிச்சை துறையாகும். என்றாலும் எங்களுக்கான நிதி ஆதாரங்களை நாங்களேதான் சமாளித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. சேவை அமைப்புகள் அளிக்கும் நிதி உதவி, திட்டங்கள் மூலம் நிதி திரட்டுதல், நன்கொடைகள் ஆகியவை மூலம் நிதி திரட்டப்படுகிறது. அரசாங்கத்தின் உதவி எங்களுக்கு மொத்த செலவில் சுமார் 3-5% தான் இருக்கும். தற்போது பல கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த புனித சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் 20-20 என்ற திட்டத்தை கொண்டு வந்தோம். அதாவது மாணவர்கள், பணி செய்பவர்கள், தொழிலாளர்கள், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் என ஒவ்வொருவரும் 20 ரூபாயை எங்கள் நிறுவனத்துக்கு நிதி அளிப்பதாக கொண்டு வரப்பட்ட திட்டம். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் குடும்பங்கள் உள்ளன. ஒவ்வொருவரும் 20 ரூபாய் நன்கொடையாக தருவதன் மூலம் 20 கோடி ரூபாய் வரை நிதி திரட்டலாம் என்ற நல்ல நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, சுமார் 1.5 கோடி வரை கூட நிதி சேரவில்லை. ஜெர்மனி உட்பட பல வெளிநாடுகள் நோய், போர் முதலியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக ஒருவேளை மதிய உணவுக்கான பணத்தை திரட்டி அனுப்புகிறார்கள். நாங்களும் அது போன்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். உங்களது சாதனை என்று நீங்கள் எதனை குறிப்பிட விரும்புகிறீர்கள்? எதுவுமே இல்லை, நான் எந்த சாதனையும் செய்யவில்லை. நான் என்னுடைய கடமையைத்தான் இதுவரை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த பணியை மனநிறைவோடு செய்கிறேன், அவ்வளவுதான். அது பிறர் கண்களுக்கு சாதனையாக தெரியலாம். மேக்சேசே விருது பற்றி உங்களுடைய எதிர்வினை என்ன? அந்த விருது பெற்றது மனதுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் தந்தது. ஆனால் அது தனிப்பட்ட எனக்கு தரப்பட்டதாக கருதவில்லை. எங்கள் நிறுவனத்திற்கு கிடைத்த விருது அது. எங்களது பணிக்கான ஓர் உலகளாவிய அங்கீகாரம் என்று கூறலாம். பலரது பார்வையும் எங்கள் மீது திரும்புவதற்கு அந்த விருது காரணமாக அமைந்தது. அதன் மூலம் எங்களின் வளர்ச்சிக்கு பல வகையில் அது உதவுவதாய் அமைந்தது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு கிடைத்தது கடவுளின் கருணை என்றுதான் நினைக்கிறேன். இது போன்ற அங்கீகாரங்கள் முன்னமே கிடைத்திருக்க வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். மொத்தத்தில் இந்த விருது கிடைத்ததற்காக கடவுளுக்கும் பிலிப்பைன்ஸ் அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். விருது, அங்கீகாரம் எல்லாமே இன்ஸ்டிடியூட்டுக்குத்தான். இன்ஸ்டிடியூட் இல்லாமல் நான் இல்லை. எதிர்கால திட்டங்கள் என்ன? இந்த மையத்தை உயர் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த பணியை தொடர நன்கு பயிற்சி பெற்ற திறமையான நபர்கள் மிகவும் தேவை. ஆனால் அதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. பலருக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம், இங்கு பயிற்சி பெற்றால் அதுக்கு தனி அங்கீகாரமும் மதிப்பும் உண்டு. எனவே அவர்கள் சில காலம் இங்கே இருந்து விட்டு பின்னர் வேறு இடங்களுக்கு வேலைகளுக்கு சென்று விடுகின்றனர். எங்களிடம் பணியாற்றுபவர்களை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. காலம், பொருளாதார தேவை, சம்பளம் என்று பல காரணங்கள் கூறப்படுகின்றன. உதாரணமாக, நாங்கள் பயிற்சி கொடுத்த சுமார் 150 பேர்களில் தற்போது 3-4 பேர்கள் மட்டும்தான் எங்களுடன் இருக்கின்றனர். அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், சேவை மனப்பான்மை கொண்டவர்கள். எங்களிடம் பணபலம் இல்லாமையால் நாங்கள் பயிற்சி கொடுத்தவர்களையே எங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. பணத்தேவை தற்போது மிக அதிகமாக உள்ளது. சேவை உள்ளம் கொண்ட பலர் எங்களுக்கு உதவி வந்தாலும் மருத்துவம் என்பதில் சேவை குறைந்து விட்டது போல் தோன்றுகிறது. எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை விட நம்மை நாடி வருபவர்களுக்கு நம்மால் எவ்வளவு சேவை செய்ய முடியும் என்ற எண்ணம் அனைவருக்கும் தோன்ற வேண்டும். மனிதருக்கு சேவை செய்யவே மருத்துவ சேவை என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். நாங்கள் முன்பு வேலைக்கு வரும்போது எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம் என்ற எண்ணத்தில் வந்தோம். ஆனால் தற்போது எல்லாமே பணம் என்றாகிவிட்டது. இந்நிலை மாற வேண்டும். நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் அமெரிக்க பயணம் பற்றி விரிவாக கூற முடியுமா? அமெரிக்காவில் வாழும் இந்திய அன்பர்கள் நமது மையத்துக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர். அதன் மூலம் பல்வேறு நலப்பணிகளை ஆற்றி வருகின்றனர். அவர்களது அழைப்பை ஏற்று நான் அமெரிக்கா செல்ல உள்ளேன். FCI-இல் உள்ளவர்களுடன் அங்குள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் இணைந்து சுமார் 1 கோடி ரூபாய் வரை நிதி திரட்டி தர இருக்கிறார்கள். செப்டம்பர் 1 மற்றும் 2 தேதியில் அங்கு நடைபெறும் கலந்துரையாடல், விருந்து நிகழ்ச்சியிலும், சுவாசமே என்னும் இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறேன். முழு விவரங்களுக்கு www.cifwia.org. 1 கோடி என்பது பெரிதாக தோன்றலாம். இன்றைக்கு உள்ள செலவை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த தொகை மிகச்சிறியது. தற்போது இருக்கும் நிலையில் செலவுகளை சமாளிக்க மிக அதிக அளவில் நிதி தேவைப்படுகிறது. ஆனாலும் அமெரிக்க நண்பர்கள் தம்மால் இயன்றதை செய்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சிதான். இம்மையத்தை நாடி வரும் அனைத்து நோயாளிகளும் நோய் நீங்கி குணம் பெற்று செல்ல வேண்டும். அவர்களுக்கு உதவுவதற்காக தொண்டுள்ளம் படைத்த அனைவரும் முன்வர வேண்டும். புற்றுநோயற்ற சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். இந்த பணிக்கு எல்லா இந்தியர்களும் உதவ வேண்டும். இதுவே எனது ஆசை, லட்சியம், கனவு. இது நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மேலும் விவரங்களுக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட், WIA, அடையார், சென்னை 600020, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 9144249915126, 2491075754, தொலைநகல் 9144249015085, இணையதளம் www.cancerinstitute.wia.org, மின்னஞ்சல் cancerinst@md2.vsnl.net.in. எப்படி உதவலாம்? கேன்சர் இன்ஸ்டிடியூட் பவுண்டேஷனுடன் இணைந்து எங்களுக்கு நிதி தந்து உதவலாம். இதற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் வரி விலக்கு உண்டு. அல்லது நேரடியாக சென்னையில் உள்ள எங்கள் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு உதவலாம். நிதி என்பது எங்களுக்கு அதிமுக்கியமான தேவைதான். இருந்தாலும் வேறு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று உண்டு. அமெரிக்காவில் திறமை வாய்ந்த இந்திய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், புத்திசாலிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் அறிவுத்திறனை, உழைப்பை இந்த அடையார் கேன்சர் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு தர முன் வர வேண்டும். எனக்கு 80 ஆகிறது. தொடர்ந்து இந்த பணி தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும். அதற்காக ஊக்கமுள்ள, சேவை மனப்பான்மை உள்ள, அர்ப்பணிப்பு உள்ள, பணத்தை எதிர்பாராமல் சேவை செய்யும் மருத்துவர்கள் எங்களுடன் பணியாற்ற முன்வர வேண்டும். தென்றல் வாசகர்கள் இந்த செய்தியை அமெரிக்கா முழுவதும் பரப்ப வேண்டும். அதன் மூலம் ஒரு சிலராவது இம்மருத்துவமனைக்கு பணியாற்ற முன்வர வேண்டும். இதுவே எனது வேண்டுகோள்.
ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.